கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 7 அத்தியாயம். வெற்றி திரு வீசிய மாலை. பார்த்திபேந்திரன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த போது காவல் வீரன் ஒருவன் வந்து கூறிய செய்தி அவனுக்கு ஏமாற்றம் ஒரு புறமும் புத்துணர்ச்சி மறுபுறமுமாக ஏற்பட செய்தது. காஞ்சி பொன் மாளிகையில் நின்று இளைய பிராட்டியார் தஞ்சைக்கு சென்று விட்டார்கள் என்ற செய்தி அவனை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியதோடு சோர்வையும் அளித்தது. மிக எளிதில் பொன் மாளிகையை கைப்பற்றி பிடித்து இளைய பிராட்டியின் எதிரே தன் வீரத்தை நிலைநாட்டலாம் என்று எண்ணியவனுக்கு அந்த செய்தி ஏமாற்றத்தை அளிக்காமல் என்ன செய்யும்? அவன் உடல் துடித்தது, பெருமூச்சிலே தணல் கலந்தது. முன் ஏற்பாடாக காஞ்சி நகரில் காத்திருந்த நமது ஒற்றர்கள் என்ன ஆனார்கள் என்று சீறினான். சந்தேகப்பட்டவர்கள் அனைவரையும் சோழர் காவல் வீரர்கள் சிறைபிடித்தனர். காஞ்சி மாளிகையை சூழ்ந்து கொண்டு சோழர்களின் வீரர்கள் நின்றார்கள் என்று அந்த வீரன் தெரிவித்தான். பார்த்திபேந்திரன் குறுக்கம் நெடுக்கமாக கோபமாக நடந்தார். யுத்த தர்மத்தையும் மீறி அந்த இரவு பொழுதிலேயே மீண்டும் போர்க்கோளம் பூண்டு தாக்கலாமா என்றும் எண்ணினான். அவனுடைய படபடப்பையும் சீற்றத்தையும் காவலன் கூறிய அடுத்த சொல் குலைத்தது. பல்லவ குலத்தின் நேர் வாரிசு முதியவர் கம்பவர்மன் விரைந்து வருகிறார் என்பதை கேட்டவுடன் பார்த்திபேந்திரனுக்கு புத்துணர்ச்சி பிறந்தது. சீற்றம் குறைந்தது, மாற்றம் எழுந்தது. முதியவர் கம்பவர்மன் போர்க்கோளம் பூண்டு வந்திருக்கும் செய்தி பழுவேட்டரையரையும் திகைக்க வைத்தது. அவர் சங்கர தேவனிடம் கூறியது போலவே மறுநாள் போர் மிக உக்கிரமாக நடந்தது. வயது முதிர்ந்த கம்பவர்மன் வாளெடுத்து சுழற்றியது கண்ட பழுவேட்டரையர் வியந்தார். முதியவரின் போர் திறன் கண்ட பார்த்திபேந்திரனின் வீரர்கள் வீராவேசத்தோடு போர் புரிந்தனர். ஒவ்வொரு வேளக்கார படை வீரரையும் 4 பல்லவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர். ஒருவர் 4 பேரை எதிர்த்து போர் புரிவதற்கு தனித்திறமையும் வலிமையும் பெற்றிருக்க வேண்டும். சிலர் வீர சொர்க்கம் அடைந்தனர். பார்த்திபேந்திரன் உற்சாக குரல் கொடுத்து வீரர்களுக்கு ஊக்கமூட்டி வந்தான்.
உச்சி பொழுதிற்குள் வெற்றி, வெற்றி! உங்கள் அடிமை நிலை தீர்ந்தது, போராடுங்கள்
என்று முழங்கினான். போர் பறை பலமாக ஒலித்தது. ஒரு காலத்தில் போர்க்கள வீரர்களுக்கு புது தெம்பு ஊட்டுவதற்கு என்று கடிமுக வாத்தியம், சமுத்திர கோஷம் எனும் இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் ஒலிகள் தோள்களை துடிக்க செய்யும். ஒரு சமயம் அந்த ஒலியின் இனிமை பிறந்த நாட்டின் சிறப்பை பாடுவது போல் இருக்கும். ஒரு சமயம் அதன் கடுமை ஒலி வீராவேசம் கொள்ள செய்யும். அந்த அற்புத இசைக்கருவிகளின் மீது சாளுக்கியர்கள் மோகம் கொண்டார்கள். பாண்டியர்கள் கவர எண்ணினார்கள். கடைசியாக யார் அதை அபகரித்து சென்றனர் என்பதை தெரியாமல் போய்விட்டது. அந்த வாத்தியங்களை பற்றி பல்லவேந்திரன் கேள்விப்பட்டிருக்கின்றான். அப்பொழுது இருக்கும் முரசத்தையும் பறையையும் பேரிகையையும் கொண்டு அது போன்று புது ஒலிகளை எழுப்ப செய்தான். அவனை பொறுத்தவரையில் பெரிதும் நம்பிக்கை இருந்தது. வேல்களோடு வேல்கள் உராய்ந்தன. வாள்களோடு வாள்கள் தாக்கும் போது தீப்பொறி எழுந்தது. கேடயங்களின் மீது படீர் படீர் என்று ஈட்டிகள் பாய்ந்து முனை முழங்கி வீழ்ந்தன. அறுபட்ட தலைகள் வானில் சுழன்று வீழ்ந்தன. குதிரை மீது ஏறி தாக்கி வரும் வீரர்களின் தலைகள் தடார் என்று அறுபட்டும் தலையற்ற உடல்கள் மேலும் சிறிது தூரம் விரைந்தன. அதை கண்டு அஞ்சு ஓடிய வீரர்கள் தாக்குண்டு வீழ்ந்தனர். ஹாஹாஹா என்று கோஷமும் வெற்றிவேல் வீரவேல் முழக்கமும் பார்த்திபேந்திர மன்னர் வாழ்க என்று கோஷமும் கலந்து ஒழித்தனர். கனப்பொழுதில் வீராவேசமாக போர் புரிந்து கொண்டிருந்த பழுவேட்டரையரை பல்லவ படைகள் சூழ்ந்து கொண்டன. வஜ்ரம் போன்ற அந்த கரங்கள் வாளை திகிரி போல் சுழற்றின. அவர் கரங்களுக்கு அவ்வளவு பலம் எங்கிருந்து வந்ததோ அவரை நெருங்க விடாமல் அந்த வாள் சுழன்றது. கம்பவர்மன் போர்க்களத்திற்குள் புகுந்த சில கணங்களிலேயே சரமாரியான அம்புகள் அவர் மீது பாய்ந்து அவர் கீழே சாய்ந்தார். அவரை தூக்கி கொண்டு சிலர் விரைந்தார்கள். அவரது வீழ்ச்சி பார்த்திபேந்திரனின் ஊக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. சோழ நாட்டின் மீது அவனது ஆத்திரம் உச்சநிலை அடைந்தது. ஆகாரம் எழுப்பிக் கொண்டு குதிரையை வேகமாக செலுத்திக் கொண்டு சென்று தீவிரமாக போர் நடக்கும் இடத்தில் பாய்ந்தான் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையரை வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களை உற்சாக மூட்டி வாளை தானும் சுழற்றி கொண்டு இங்கும் அங்கும் ஆற்றாரின் தலைகளை சீவியவர் அலைந்தான். போர் வெறிய அவனை சூழ்ந்து கொண்டது. ஒரு கணம் அவன் கண் எதிரே வெற்றி மகள் தோன்றினாள். அவள் கரங்களில் பூமாலை நல்ல மனம் வீசும் மலர் மாலை. புன்முறுவலுடன் அவள் கரங்கள் அசைகின்றன. அவளது நடையிலே ஒரு குலுங்கல். அவள் விழிகளில் இன்பம் பாய்கிறது. அவள் உதடுகள் ஏதோ கூற துடிக்கின்றன. பார்த்திபேந்திரன் குதிரையை நிறுத்தினான். மாலையுடன் வருவது வெற்றி திருவா? இல்லை இல்லை, என்னிடம் இதுவரை சிக்காது தப்பி வரும் அரசகுமாரிதான். ஏய் அரசகுமாரியே, கரிகால் பெருவளத்தான் மரபிலும் கோச்செங்கோணன் குலத்திலும் விஜயாலயன் பரம்பரையிலும் வந்த அரசகுமாரியே, அப்பொழுது என் கோரிக்கைக்கு இணங்கி இருக்கலாம். இவ்வளவு செங்குருதியை வீணாக்கி ஆறாக ஓட செய்ய பயங்கரம் நேர்ந்திருக்காது. என்றும் தாழா புலிக்கொடியை பொன் மாளிகையை நின்று இறக்கி இருக்க நேர்ந்திருக்காது. பாவம் அந்த பெரியவர் பழுவேட்டரையர், உங்கள் குலமானத்தை காக்க இந்த தள்ளாத வயதிலும் வாளெடுத்து வீசி இருக்க நேர்ந்திருக்காது. போனது போகட்டும். இப்போதாவது உங்களுக்கு தோன்றியதே மணமாளிகை யார் தொடுத்து கொடுத்தார்கள்? பொன் மாளிகை நின்று எனக்கு கூட சொல்லாமல் போனாலும் அதே பொன் மாளிகையில் வாழ்வதற்கு வந்துதானே ஆக வேண்டும். அரண்மனையிலேயே உங்களை காவல் வைக்க எண்ணினேன். சோழர் குலத்து அரசுகுமாரி சிறை வைக்கப்பட்டாள் என்று வருங்காலத்தவர் கூறுவர். அதற்கு வழி இல்லாமல் செய்துவிட்டீர்கள், மிகவும் சரி. ஆனால் அதைவிட பெரிய சிறையில் அன்று தங்களை வைக்கப் போகிறேன். என் இதயம் மிக பெரியது, விசாலமானது. இல்லாவிடில் மகத்தான பல்லவ சாம்ராஜ்யத்தை வழிவந்த நான் உங்கள் நாட்டின் தளபதியாக பணியாற்ற சம்மதித்திருப்பேனா? உங்கள் அன்பை பெறத்தானே அந்த பதவியை என் தகமைக்கும் மீறி ஏற்றேன். கடைசியில் நான் சுதந்திர நாட்டின் மன்னனாகி விடுவேன் என்று தெரிந்தவுடன் வந்து விட்டீர்களா? நடந்ததை மறந்து விடுகிறேன். பழிக்கு பழி வாங்கும் குணம் எனக்கில்லை. உங்களை மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இரு கரங்களையும் நீட்டி ஆவலோடு வரவேற்கிறேன். போர்க்களங்கள் எப்போதும் அரசகுமாரிகளை பரிசாக அளிப்பது வழக்கம். என் மூதாதையர் நந்திவர்மனுக்கு போர்க்களத்திலே பரிசாக ரேவாதேவி கிடைத்தாள். அவள் பெயரனுக்கு குறுக்கோடு போர்க்களம் சங்காதேவியை அளித்தது. தெல்லாறு போர்க்களம் மாகோதையாரை அளித்தது. அந்த பரம்பரையில் வந்த ராஜராஜஸ்ரீ வல்லப காடுபட்டி பார்த்திபேந்திர போதாதிராஜனுக்கு சோழ நாட்டு இளவரசி கிடைக்கிறாள். வருக இளைய பிராட்டியாரே, வருக. எவருக்கும் தலை வணங்க பார்த்திபேந்திரன் இதோ தலை குனிகிறேன். கையில் கொண்டு வந்திருக்கும் அந்த மாலையை எனக்கு சூட்டுங்கள். என்ன, சோழ நாட்டில் மலருக்கு பஞ்சமாகி விட்டதா? செண்பகமும் இருவாட்சியும் முல்லையும் மல்லியும் கடம்பும் காந்தளும் குவளையும் குமுதமும் இருக்கும் போது தேவி எங்கே இருந்து இந்த அரளியை பிடித்தீர்கள்? ஓஹோ, யுத்த களத்தில் செம்மையை குறிப்பதற்கு செவ்வரளியை கொண்டு வந்தீர்களா? மிக பொருத்தம்தான். எதுவாயிருந்தாலும் என்ன, வாசனையற்ற மலராயிருந்தாலும் உங்கள் கரம் பட்டு அவை மனம் பெறும். மனமற்ற மலராயிருந்தாலும் என்ன, உங்கள் மென்கரம் பட்டு அவை மணக்கும். இதோ இதோ என் கரத்தில் உள்ள வாளை வீசி எறிந்து விட்டேன். குதிரை மீதிருந்து கீழே இறங்குகிறேன். உங்கள் மாலையை ஏற்க வாருங்கள், வாருங்கள். பார்த்திபேந்திரன் வாளை கீழே வீசினான். குதிரை நின்று கீழே குதித்தான். மறுகணம் பார்த்திபேந்திரனின் உடலை செந்நிற குருதி மறைத்தது. போர்க்கவசங்களிலே ரத்தம் படிந்தது. செவ்வரளி மாலை என்றானே, அந்த மாலை அணிந்திருப்பது போல் சிவந்த ரத்தம் அவன் உடலை குளிப்பாட்டியது. குதிரை மீது ஏறி புது உற்சாகத்தோடு பாய்ந்த பார்த்திபேந்திரன் ஒரு கணம் இந்த உலகத்தின் நினைவையே மறந்து தன் காதல் கைகூடிவிட்டது போன்றும் குந்தவை தேவியால் தன்னை நோக்கி வருவது போன்றும் உணர்வே குதிரையை செலுத்தி செல்வதை நிறுத்தினான். அப்போது வேளக்கார படையினர் சூழ்ந்து கொண்டு ஈட்டிகளாலும் வாளாலும் அவனை தாக்கினர். பார்த்திபேந்திரன் வாளை கீழே போட்டான். குதிரை நின்று குதித்தான். அப்போதும் அவன் நினைவு குந்தவை அணிவிக்க போகும் மாலையை ஏற்பதாக நின்றிருந்தது. உள்ளத்திலே உள்ள காதல் நினைவோடு அந்த வீரன் சாய்ந்தான். வேளக்கார படையினர் வெற்றி முழக்கத்தோடு ஓடினர். உயிரிழந்து பிணமாக கிடக்கும் நூற்றுக்கணக்கான வீரர்களோடு வீரர்களாக பல்லவர் குலத்தோன்றல் குருதி மாலை அணிந்து கிடந்தான். அவனுடைய உயிர் இன்னும் நீங்கவில்லை. அவன் நினைவு இன்னும் தவறவில்லை. வடபெண்ணை முதல் காவேரி ஆறு வரை ஒரு காலத்தை விரிந்து பறந்திருந்த பல்லவ சாம்ராஜ்யம் அவன் நினைவில் நடமாடியது. கம்பீரமாக பறக்கும் ரிஷபக்கொடி அவன் முகத்தெதிரே மெல்ல ஆடுவது போல் தோன்றியது. காளையை கொடும் புலி தாக்குவது போன்ற பிரம்மை அவன் உதடுகள் முணுமுணுத்தன. அதிக வயது ஆகாமலேயே அற்ப ஆயுளில் மரணம் அடைய போகும் அவனை எடுத்து மடியில் கிடத்தி வருந்த யார் இருக்கின்றார்கள்? கம்பவர்மன் மடிந்து பார்த்திபேந்திரன் வீழ்ந்த பிறகு பல்லவ விடுதலை படைகள் நிற்கப் போகின்றனவா? கல்யாணமாக கட்டிலங்காலையாகவே உயிர் நீக்கப் போகும் அவனது முடிவு குறித்து கண்ணீர் சிந்த யார் இருக்கின்றார்கள்? நிறைவேறா காதல் நினைவோடு இந்த மண்ணை நீத்து எல்லையற்ற சொர்க்க நாட்டை நோக்கி மெல்ல நீந்தி செல்ல போகும் அவன் நெஞ்சத்தை அறிந்து வேதனைப்படப் போகின்றவர்கள் எவராவது உள்ளனரா? இருந்தார்கள். அதோ வேகமாக வருகிறதே ஒரு உருவம். கபாலிகர்கள் போர்க்களத்தில் மண்டை ஓட்டை தேடி வருவார்கள். காளாமுகர்களும் அப்படியே. மணிமங்கல போர்க்களத்து வேதனையை காண அந்த காளாமுகர் ஏன் இப்படி விரைந்து வருகிறார்? ஒவ்வொரு உயிரற்ற சடலமாக கூர்ந்து பார்த்து வந்த காளாமுகர் பார்த்திபேந்திரனை கண்டவுடன் தேடியவர் கிடைத்த மகிழ்ச்சியில் கீழே குனிந்து அவனை மெல்ல தூக்கி தோளிலே சாய்த்து கொண்டு பிணங்களின் மேல் கால்படாமல் தாண்டி தாண்டி நடந்தார். சில இடங்களில் தாவ வேண்டியது நேர்ந்தது. சில இடங்களில் சுற்றி வளைத்து செல்ல வேண்டியிருந்தது. கடைசியாக பார்த்திபேந்திரனை மரங்கள் அடர்ந்த பகுதியில் மெல்ல கிடத்தி அங்கே இருந்த நீரோடையில் நின்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து அவனுடைய மரண தாகத்தை தீர்க்க முயன்று அவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். அப்போது பார்த்திபேந்திரன் மெல்ல கண்களை திறந்தார். அவனுடைய நினைவு தவற தொடங்கியது. நா குளறியது என்று கூறினார். அமைதி அடைவாய் பார்த்திபேந்திரா, அமைதி என்று காளாமுகர் பேசினார். அவன் உதடுகளில் இருந்து வழிந்த ரத்தத்தை மெல்ல துடைத்தார். அந்த குரலுக்கு உரியவரை பார்த்திபேந்திரன் உணர்ந்து விட்டான் போலும். என்று மெல்ல கேட்டான். ஆம், நானே தான் மிகவும் அவசரப்பட்டு விட்டாய் பார்த்திபேந்திரா. பாண்டியர் உதவி வரும் முன் போரில் இறங்கலாமா என்றார் காளாமுகர். அவன் அந்த வார்த்தையை காதில் வாங்கியதாகவே தோன்றவில்லை.
சுவாமி, வெற்றி என் பக்கம்தான். பல்லவ நாடு முழுமைக்கும் நான் அரசனாகிவிட்டேன். என் கழுத்திலே மலர் மாலையை பாருங்கள். சோழ வரிசையை போர்க்கள பரிசாக பெற்றுவிட்டேன்
என்று குளறினான். அவன் கண்கள் மெல்ல சுழன்றன, செருக தொடங்கின. உடற்காயங்களில் நின்று பெருகிய இரத்தம் கூட காய்ந்து கட்டி தட்டத் தொடங்கியது. காதலும் சாம்ராஜ்ய பற்றுதலும் சேர்ந்து போர்க்களத்திற்குள் அவனை அழைத்தன. காளாமுகர் அதை அறிந்தார். கடைசி நிலையிலும் அவன் இதே நினைவோடு தான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்ட காளாமுகர், பார்த்திபேந்திரா, நீ பெரும் வீரன், சோழ நாட்டு தளபதி என்று கூற முயன்றவரை நோக்கிய பார்த்திபேந்திரன்,
இல்லை இல்லை, நான் சோழ நாட்டு தளபதி அல்லன், பல்லவ சாம்ராஜ்யம் அண்ணன். அந்த நினைவோடு தான் நான் இதோ அற்புத விமானத்தில் ஏறுகிறேன். இதை அமஞ்சத்தில் சோழ அரசு குமாரியையும் அழைத்து செல்கின்றேன். சுவாமி, அதற்காக எவ்வளவு முயற்சிகள்! எனது நண்பன் வந்தியத்தேவனை பிரிந்ததே இதற்காகத்தான் சுவாமி. அவன் கடுஞ்சிறையில் வாட தண்டனை வாங்கி தந்ததற்கு இதோ இதுதான் பலன் சுவாமி. என்னுடைய இந்த நெஞ்சத்து நினைவை நீங்களாவது புரிந்து கொள்வீர்களா
என்று தடுமாறி பேசினான் பார்த்திபேந்திரன். அவனது உடலை மெல்ல அணைத்து காளாமுகர், பார்த்திபேந்திரா, கவலையை நீக்கு. நீண்ட காலமாக உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்போதுதான் அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உனது உயிர் நண்பராக விளங்கிய ஆதித்த கரிகாலரை கொன்றவர் யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா? உண்மை குற்றவாளியை தெரிந்து கொண்டுதானே நீ வேறு விதமாக செய்தாய்? அதை எனக்கு மட்டும் சொல்லு. நீ அதை கூறினால் உன் கடைசி இதய ஆசையை, உன் கடைசி எண்ணத்தை நான் எங்கும் பறை அறிவிப்பேன். உன் இதயத்தில் இளைய பிராட்டிக்கு உள்ள இடத்தை சோழ நாடு சென்று இளைய பிராட்டியிடமே சொல்லுவேன் என்றார்.
சொல்வீர்களா சுவாமி
என்று பார்த்திபேந்திரன் கேட்டபோது அவன் முகத்தில் புத்துளி பிறந்தது. அணையப் போகும் தீபம் மிக்க ஒளி வீசுவது போல அவன் முகம் பளிச்சிட்டது. அவன் ஏதோ கூற வாயெடுத்தான். சைகை காட்டி அவரை முதுகு கருகி அழைத்தான். அந்த வார்த்தைகளை கேட்டு காளாமுகர் குனிந்து செவிகளை உதட்டறிய பதித்தார். காளாமுகருக்கு ஏன் இந்த கவலை? காளாமுகர் யார்? வீர்விரி என்று வீசிய காற்றுக்கும் அந்த வார்த்தைகள் தெரியும். அவை அந்த பரம ரகசியத்தை சுமந்து திக்கு திசைகளுக்கு எல்லாம் சென்றன. காளாமுகர் மெல்ல எழுந்தார். சிறிது நேரம் மௌனமாக தலை குனிந்து நின்றார். அருகே கிடந்த வாளை எடுத்து அவன் மார்பு மீது வைத்துவிட்டு மெல்ல நடந்தார். அவர் கண்களும் கலங்கின. ஒரு வீரனின் கடைசி முடிவை எண்ணி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.